ప్రతిషేద్ధుమ శక్యత్వా నేతి నేతీతి శేషితం ఇదం నాహమిదం నాహం ఇత్యర్థా ప్రతిపాద్యతే అహం ధీరిదమాత్మోత్థావాదారంభణ గోచర నిషిద్ధాత్మోద్భవాత్సాన పునర్మానతాం వ్రజేత్ పూర్వబుద్ధిమబాధిత్వా నోత్తరా జాయతే మతిః దృషిరేక స్వయం సిద్ధః ఫలత్వాత్సన బాధ్యతే ఇదం వనమతిక్రమ్య శోకమోహాదిదూషితం వనాద్ గంధారకో గాంధారకో యద్వత్ స్వాత్మానం ప్రతిపద్యతే. రెండవది ప్రకరణం ప్రతిషేధ ప్రకరణం పేరు. ఇది ఉపదేశాస్త్రజుల పద్యభాగత్తుకు చేంది. గద్యభాగం பார்த்துட்டோம், ரெண்டாவது பத்தியபாகம். பல உபதேசங்கள் அப்படிங்கிற பேர்ல உபதேச சாஹத்ரிங்கிற பிரகரணம் வந்திருக்கு. இப்ப உபனிஷத்துகள்லாம் ஆத்மாவை எப்படி தெரிவிக்கிறது அது இங்க சொல்ற. இந்த உபதேசம் என்ன? ஆத்மாவை உபனிஷத்துகள் எப்படி தெரிவிக்கிறது? ஆத்மாவை சொன்ன போறதா? இது பூமின்னா காட்டினா போறாதா? இது செவருன்னா காட்டினா போறமோ இல்லையோ? இதை கைகொண்டு இதான் செவருன்னு சொல்ற. அதே போல இது ஆத்மான்னு சொல்லலாமே. சுவாமி எப்படி சொல்ல முடியல? ஏன் சொல்ல முடியல? உருவம் இருந்தால் இது என்னது அப்படின்னு சொல்லலாம். ஆத்மாவுக்கு உருவம் இல்ல, அதுல சப்தம் இல்ல. அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபம் அவ்யயம் அரசம் அகந்தவச்சயது. சப்தமோ ஸ்பர்ஷமோ ரூபமோ ரசமோ ஒண்ணும் இல்ல. ஆகாசத்தை எப்படி காண்பிப்பா? கண்ணால் இது ஆகாசம், நீளமா இருக்கு ஆகாசம். அதுவா நீளமா இருக்கிறது ஆகாசம் இல்ல, வெறும் ஸ்பேஸ் தான் ஆகாசம். நீளமா நமக்கு வேற ஏதோ ஆகப்படுறது. வஸ்துதா நீளமா இருக்கிறது ஆகாசம் இல்ல. அதனால ஆகாசம் ரெண்டு செவருக்கு நடுவில் இருக்கக்கூடியதான் இடவழி இருக்கு பச்சல. இது எப்படி சொல்றது? இப்படிதான் சொல்றோம். நீங்க காட்ட முடியலையா? காட்ட முடியாது. நிறைய விஷயங்கள் மனுஷனுக்கு சொல்லால தெரிஞ்சுக்க முடியாது. சந்தர்ப்பத்தை வச்சுதான் சொல்றோம். பிசாசுங்கிற ரொம்ப பேர் சொல்ற, யாராவது பார்த்தாளா தெரியும். அப்ப என்ன பண்ண, இது பயஜனகமான ஒரு பொருள், அவ்வளவுதான் நமக்கு எல்லாம் தெரியும். அது புடிச்சுட்டு எடுத்தோம்னா கஷ்டம், அது திரட்டுறது கஷ்டம். மனுஷனை தொல்லப்படுது, இவ்வளவுதானே தெரியும். அதே மாதிரி இந்த பிரம்மத்தை உங்களுக்கு எடுத்து சொல்றதுன்னா முடியாத காரியம். சொல்லால் சொல்ல முடியலன்னா அது எப்படி அறிவிக்கிறது? இது பார்க்கணும். அதுக்காகத்தான் உபனிஷத்து ஒரு தனியான ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கு. என்ன வழி அப்படின்னா, பொருள்கள்லாம் இருக்கு, அத்துடன் சேர்ந்து பல பொருளை நீங்க சேர்ந்து பிடிச்சிருக்க புரிந்து கொண்டிருக்க. அதுல மற்றவைகள்லாம் இல்லை இல்லைன்னு சொன்ன பிறகு அப்புறம் மீதி எது அப்படின்னு கேட்கலா? மீதி என்ன இருக்கோ அதுதான் அப்படின்னு சொல்றோம். இப்படி சாதாரணமாக நாம பார்க்கோம் டிகாக்ஷன்கள். அது என்னதுன்னு கேட்டா என்ன சொல்வேன்? காஃபி கையில இருக்க, டிகாக்ஷன் என்ன அர்த்தம்? டிகாக்ஷன் கருப்பா இருக்கும் அப்படி சொல்லலாம். நீங்க கருப்பா இருக்கும் சொன்னதுனால கருப்பா இருக்கிறது டிகாக்ஷன் தெரிஞ்சதுக்கு கண்ணால பாத்திருக்கலாம். போட்டு உங்களை கொடுக்கணும். அப்பவும் டிகாக்ஷன் எசன்ஸ் ஒரு அர்த்தம் வருமே தவிர எப்படி வரும்? டிகாக்ஷன் எசன்ஸ் அர்த்தம் அவ்வளவுதான். சாருன்னு அர்த்தம், பழச்சாறு மாதிரி காஃபி பொண்ணினுடைய சார். அது எப்படித்தான் சொல்வேள் அப்படின்னா, இந்த பாலை பண்றதுக்கு காஃபி பண்றதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணால அது கொஞ்சம் கொண்டு வாங்க, வரிசையா ஒண்ணு கொண்டு வந்த. இந்த காஃபியில இருக்கிற பொருள்கள்ல பால் இது, பால் இல்ல, சர்க்கரை இல்ல, வெந்நீர் இல்ல, அப்புறம் மீதி என்னதுன்னா, மீதி என்ன இருக்கோ அது கடிகாட்டு. இப்ப என்ன பண்ணினா, அதை தனியா பிரிச்சு காட்ட முடியாத போனாலும் மற்ற பொருள்களை எல்லாம் அத்துடன் சேர்ந்திருக்கக்கூடியதான பொருள்களை நீக்கின பிறகு எது எஞ்சி இருக்கோ அதான் அது எப்படி சொன்னமோ அதே மாதிரிதான் உலகத்தில் எல்லா பொருள்களும் அந்த பரமாத்மாவிடத்துல இருக்கு. பரமாத்மா தான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கார். இப்ப நாமெல்லாம் இருக்கோம், நம்மளை தாங்கிறது எதுன்னு கேட்கல, நீங்க என்ன சொல்வீர்கள்? இந்த புளோர் தாங்கிறது சார். இந்த புளோரை எது தாங்கிறதுன்னா, நாலு பக்கம் நாலு ஸ்தம்பம் தூணை கொடுத்துருக்கோம், அது தாங்கிறது. தூணை எது தாங்கிறதுன்னு கேட்டேன்னா பூமி தாங்கிறதுன்னு சொல்லணும். அப்படிதானே இது இத்தனை பேரையும் ஒவ்வொருத்தரையும் என்ன தாங்கிறது என்ன தாங்கிறதுன்னு கேட்டா எல்லாரும் என்ன பதில் சொல்வா? கடைசியில பூமி தான் தாங்கிறது. அந்த ஒரு பூமியில எத்தனை பேர் இருக்காலோ எத்தனை பொருளும், மலங்கள், கொடிகள், மலைகள், நதிகள் எல்லாம் இந்த பூமியில் தானே இருக்கு. ஆனா அந்த பூமியில எப்படி எல்லா பொருள்களும் இருக்கோ அதே போலதான் பரமாத்மாவில எல்லா பொருளும் இருக்கு. மயா ததமிதம் சர்வம் ஜகதவ்யக்தமூர்த்தினா, உலகம் முழுக்க என்னிடத்தில் தான் இருக்கு, நான் எல்லா ஆற்றல்களையும் பூந்து கொண்டிருக்கேன். எப்படி தங்கத்தினால் உருவாக்கப்பட்டதான எல்லா பொருள்களையும் தங்கம் பூந்துட்டு இருக்கோ, வளையாகட்டும் மோதிரமாகட்டும் ஒட்டியானமாகட்டும் செயின் ஆகட்டும் எல்லாத்துலயும் தங்கம் இருக்கா இல்லையா? தங்கம் இருக்கு. ஆனா தங்கமானது எல்லாவற்றுக்கும் எப்படி அடிப்படையாக இருக்கோ, எப்படி ஆதாரமா இருக்கோ, அந்தந்த பொருள் வந்து தங்கத்தை எடுத்துட்டா பொருளே இல்லாம போயிடுமோ, அதே மாதிரிதான் பரமாத்மாவுக்கு மேல எல்லா பொருளும் இருக்கு. பரமாத்மா எல்லாத்துக்கும் அடிப்படையாக உள்ளார். இப்ப அந்த பரமாத்மாவை காட்டணும்னா எப்படி காட்டுறது? அதெல்லாம் உருவம் இல்லையே, சொல்லு இல்லையே, சுவை இல்லையே, எப்படி காட்டுறது அப்படின்னா, ஜப்பான் நீ எந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்காயோ அவ்வுலகத்துல ஒவ்வொன்னா இது இல்ல இது இல்ல இது இல்லன்னு எடுத்துவிடு. எடுத்துட்டா எல்லாமும் எடுத்துட்டேன்னு வச்சுக்கீங்க, அப்ப என்ன இருக்கு? என்ன மெஞ்சு நிக்கிறதோ அதான் பரமாத்மா. இதை தவிர வேற வழி இல்ல சார் பரமாத்மா. பரமாத்மாவை அறிவதற்க இது ஒன்னு தான் வழி. அப்புறம் சொன்னார், பரமாத்மாவும் இல்லேன்னு சொல்லிவிடுறேன்னு அது உன்னால சொல்ல முடியாதுன்னு. ஏன் தெரியுமா? பரமாத்மான்னு யாரு சொல்றாளோ அதை நீ தான்பா. என்ன போய் பரமாத்மா தெரியல, நான் தான் அவதிப்பட்டு இருக்கேனே. அவதிப்படுறது உண்டு, ஆனா உள்ள இருக்கிறது அவர் தான். உள்ள மட்டும் இல்ல, உலகத்துல எத்தனை பிராணிகள் இருக்கோ எல்லா பிராணிகளுக்குள்ளயும் அந்த பரமாத்மா தான். அந்த அவர் இருக்க தொட்டு தான் அவங்க கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, எல்லாமும் பண்றது. சோ நீங்க வந்து இது எனக்கு வேண்டாம் புஸ்தகத்தை விட்டுடலாம், டேபிள விட்டுடலாம், இந்த செவரை விட்டுடலாம், வீடை விட்டுடலாம், எல்லாத்தையும் விடலாம் சார். ஆனா உங்களை நீங்க விடுவில்ல. ஏன் சார் விட முடியாதுன்னு? விடுறவனும் இவன் தான். விடக்கூடியதான பொருள் எப்படி இருக்கும்? குழந்தைகள்லாம் என்ன பண்ண தெரியுமா? நான் ஒரு குழந்தைய குனிய சொல்லிட்டு மீதி தாண்டுவான், இப்படி ஒரு விளையாட்டு. இன்னொரு குழந்தைய தாண்டலாம், நூறு குழந்தைகளை நீங்க தாண்டலாம், உங்களையும் நீங்க தாண்ட முடியுமா? உங்களை இன்னொருத்தன் தான் தாண்ட முடியுமே தவிர நீங்கள் உங்களை தாண்ட முடியுமா? ஏன் சுவாமி முடியாதுன்னு? தாண்டவனே இவன் தானே. தாண்டவனா இருக்கிறவன் இன்னொரு பொருளை தாண்டலாமே தவிர தன்னைத்தான் தாண்ட முடியாது. அது அப்படிதான். அதாவது உங்களையே நீங்க தாண்ட முடியாது போட்டோம், உங்க நிழலை கூட நீங்க தாண்ட முடியாது. இது அநியாயமா இருக்கு. உங்க நிழல் இருக்க அது கால வேளையில பின்னால சூரியன் தானே உங்களுக்கு முன்னால இருக்கும் நிழல். அந்த நிழலை குதிச்சு தாண்டி பாருங்க பாக்கலாம், முடியுமா? உங்க நிழல கூட உங்களுக்கு இப்ப தாண்ட முடியல, என்ன உங்களையே இப்படி தாண்ட முடியும் சொல்லுங்க பாக்கலாம். சோ விவகாரம் என்ன? சொபதா சொபதச்சாயாம் எத்வல்லங்கிதும் ஈயதே, தன்னுடைய நிழலை தான் எப்படி தாண்ட முடியலையோ அதே போல அந்த பரமாத்மாவை அறிவதும் அப்படித்தான். ஏன்னா பரமாத்மாவும் இவனும் உன்னத்தான். சோ இப்ப இந்த பரமாத்மாவை நிராகரணம் பண்ண முடியாது, இது இல்லை என்று தள்ள முடியாது. இவனை தவிர மீதி பொருள்களை தள்ளலாம், இவனை மட்டும் தள்ள முடியாது. எல்லாமும் இல்லை இல்லை என்று எல்லாவற்றையும் நெகேட் பண்ணிவிட்டால் கடைசியில என்ன சார் இருக்க? அது ஒண்ணுதான் இருக்கு. புது வீடு வாங்கியிருக்க, ரொம்ப அழகான வீடு, இப்ப இருக்கிறத விட ரெண்டு மடங்கு பெருசு, ரொம்ப சந்தோஷமாக நல்ல லொகேஷன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கியிருக்க, ரொம்ப நல்லா தான். சரி, இங்கிருந்து இதை காலி பண்ணணும்னு ஒவ்வொரு பொருளாக கொண்டு போய் வச்சு
எல்லாம் கொண்டு போய் வச்ச பிறகு சார் இத்தனை நாளா இந்த இடத்துல இந்த காத்து இருக்கு, அதை நான் கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுக்கிறேன் சார். நான் முடியும் ஏன் சார், இத்தனை நாளும் உங்களுக்கு அந்த காத்து தானே இருந்தது தானே சுவாசம் பண்ணிட்டு இருந்தது, அந்த காத்து எடுத்து போக வேண்டாமா, அங்கே வேற காத்து இருக்கட்டும். ஆனா இது நம்மளோட இருந்து சில பேருக்கு அப்படித்தான், அது உபயோகம் இல்லாத போனால் அப்படியே வச்சிருப்பான். 40-50 வருஷத்துக்கு முன்னால வாங்கின கூரை புறவை இருக்கும், அது ஏதோ வரலட்சுமி விருத்தத்தை அன்னைக்குதான் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் 50 புடவை வாங்கியிருக்காங்க சார், இருந்தாலும் அதை விட மாட்டாங்க, அது அம்மா வாங்கி கொடுத்தது. அப்படி ஏதோ ஒரு சென்டிமெண்ட் இருக்கட்டும், நமக்கு என்ன அவளுடைய விவகாரம். ஆனா லோகத்துல என்ன விவகாரம்னா, அது உபயோகம் இல்லாமல் இல்லாத போனாலும் அதை எப்படி நம்ம பத்திரமா வச்சுக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம வீட்டுல இத்தனை நாள் நமக்கு சகாயப்பட்டதான அந்த காத்தையோ இல்ல அந்த இடவழியோ நீங்க இன்னொரு இடத்துல கொண்டு போக முடியுமா, முடியாது. அப்ப என்ன பண்றேன், வீடை காலி பண்ணிட்டேன்னு சொல்றேன், வீடை காலி பண்ணிட்டேன்னா வீட்டுல இருக்கக்கூடியதான எல்லா பொருளையும் எடுத்துன்னு போனேடா, ஏதாவது ஒண்ணு ரெண்டு விட்டுடா, அங்க இருக்கக்கூடியதான இடவழியே எடுத்துன்னு போகல, அங்க இருக்கக்கூடியதான காத்த எடுத்துன்னு போகல, பழைய வீட்டுல இருந்ததான இருட்டையோ வெளிச்சத்தையோ எடுத்துன்னு போகல. இப்ப ஏன் சார் வாங்கினேன், ஒரே இருட்டா இருக்க லைட் போட்டுதான் காட்டி நடக்கும். ஆனாலும் ஆர்கிடெக்ட் அமெரிக்கால இருந்த ஆர்கிடெக்ட் வந்து கட்டினார், உள்ள இருட்டும் வராது காத்தும் வராது, வெளிச்சமும் வராது காத்தும் வராது. அவளுக்கு தகுந்த போல அவ கட்டிருக்கா, ஆனா இந்துவுக்கு எப்படி கட்டணுமோ அப்படி கட்டல, என்ன பண்றது. ஆனா என்ன, அந்த இருட்டையோ வெளிச்சத்தையோ எடுத்துன்னு போக முடியுமா, எடுத்துன்னு போறேடா. ஏன் சுவாமி, மற்றவைகள் எடுத்துன்னு போலாம், மிச்சம் ஒண்ணு இருக்கு, எடுத்துன்னு போக முடியாத எஞ்சினதான பொருள் ஒண்ணு இருக்கு. அதே விதமாக இந்த ஆத்மாவனிடத்திலிருந்து அதுக்கு மேல இருக்கக்கூடியதான எல்லா பொருளையும் இல்லை 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 என்று நீக்கின போதிலும் ஒன்ன நீங்க நீக்க முடியாது, அது என்னன்னா நீங்க தான். சர்வ கல்பனா அதிஷ்டானம், இந்த நான் நான் எல்லாத்தையும் நான்கிற சார், அந்த நான்கிற எண்ணம் உங்களை விட்டு போகல. கண்ணு பார்த்தா நான் பார்க்கறேன், கால் நடந்தா நான் நடந்தேன், எனதுன்னு சொல்லணும் நியாயமா, கண்ணு எனது அப்படிதான் சின்ன வயசுல அம்மா சொல்லி கொடுத்தா, உன் கண்ணை காமி அப்படின்னா கண்ணா இப்படியே காமிச்சு அம்மாக்கு ஒரே கைகூட்டி சீனிக்கிறா. என்ன சின்ன வயசுல ரைட், ஒரு 10 வயசு அனுப்புறம் காட்டின, எப்ப எது காட்டணுமோ அப்பதான் அதனுடைய சந்தர்ப்பம். ஆனா அம்மா எப்படி சொல்லி கொடுத்தா, தப்பா சொல்லி தரல, என்னுடைய கண்ணு தான் எனக்கு காமிச்சு, உன் கண்ணை காமி அப்படிதானே நம்ம கத்துட்டோம். முதல் முதல்ல இது என் தலை, இது என் கையு, இது என் காலு, இப்படிதானே கத்துட்டோம். அப்படி இருக்கும் பொழுது அதுவே நான்கிற புத்தி எப்ப வந்தது நமக்கு ஆரம்பிச்சது, கண்ணு பார்த்தா நான் பார்த்தேங்கிற, என் கண்ணு பார்த்தது அப்படின்னு சொல்லணும். நீங்க யாரு எழுதினா, நான் எழுதினேன்னு சொல்லப்படாது, என்னுடைய கை எழுதியது சொன்னா ஒண்ணு ஒன்னு பைத்தியம், ரெண்டுன்னா வேதாந்தி, இதான் அவனுக்கு இவனுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்ல. என்ன சுவாமி இப்படி சொல்றேன், அது உண்மை, கைங்கிறது நான் எழுதுறதுக்கு கருவியா இருக்க தவிர நான் இல்ல. ஆனா அத நான்கிற எண்ணத்தோட இருக்கேன், காரணம் தெரியுமோ, நான் அதோட இது சேர்ந்திருக்கு, விட்டு பிரியாம சேர்ந்திருக்கேன். செய்யணும் தங்கமோ நீங்க கழுத்துல போட்டுக்கிறப்ப தங்கம் உட்கார்றதும், வீட்டுக்கு வந்து தங்க தனியா இருந்து வெறும் செயினும் இன்னைக்கு அதை பார்த்திருக்கோம், அது பிரிக்க முடியறதோ வளையல இருந்தோ செயின்ல இருந்தோ தங்கத்தை எப்படி பிடிக்க முடியலையோ, அதே விதமாதான் பரமாத்மாவிலிருந்து இந்த பதார்த்தங்கள் பிரிக்க முடியல. நம்மளோட நான் நான் எதை சொல்றோ உள்ளூருக்கிற ஆத்மாவை அதோட இந்த புலன்களை பிரிக்க முடியவில்லை. எதை பிரிக்க முடியல, அந்த ரெண்டும் சேர்த்து நான் சொல்ல தொடங்க விவகாரம். இந்த நான்ங்கிறது எவ்வளவு போச்சு, முதல்ல சரீரத்துல நான்கிறேன், இந்த உடலை எடுத்து நான், அதனால தான் நான் கருப்பு, நான் வெளுப்பு, நான் நீளமா இருக்கேன், நான் குட்டையா இருக்கேன் சொல்றேன். அதே சமயத்தில் என்னுடைய உடம்பு சரியா இல்ல, அது வேற சொல்லிட்டு இருக்க, இருந்தாலும் கவனிக்கல சார். இந்த கவனிக்கிறது வேதாந்தி வந்து எடுத்து பிரிச்சு சொல்லலாம். உலகத்தில் இருக்கிற எல்லோரும் மெஜாரிட்டி மெஜாரிட்டின்னு சொல்ல வேண்டாம், நாங்க கூட சமயத்தில் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம், புரிஞ்சுண்டாலும் சமயத்தில் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நன்ன உணர்ந்து ஆராய்ச்சி பார்த்தவர்களை செய்து பார்த்தவர்களையானால் இவைகள்லாம் எனதுங்கிறது, எதை எனதுன்னு சொல்லணும்,
கண்ணு காலை மோக்கம்னாக்க கைய காலை இவைகள்லாம் மனது புத்தியை குணம். எனக்கு இன்னைக்கு மனசு ஏதோ கவலையா இருக்கு சார், என்னுடைய மனசு, மனசுக்கு கவலை எனக்கு இல்ல, ஆனா நானே கவலைப்பட்டு இருக்கேன். நன்னா ஆராய்ந்து பார்க்கணும். இவைகள்லாம் இது எல்லாம் சொல்லக்கூடியதான நிலையில இருப்பவை இருந்த போதிலும் நான் என்கிறேன், இவ்வளத்தான் நான் என்கிறேன், இதை விட வேற ஏதாவது விவகாரம் உண்டோ? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன். நீங்க வெளியில போற, நான் வரேன்னு சொன்னேன், நம்ம ஆத்துக்கு வரேன்னு சொன்ன பொழுது நீங்க அவ ஆத்துக்கு போனேன். எப்படி போனேன்? பனியன் போட்டுண்டு, ஷர்ட் போட்டுண்டு, அது மேல வேணும்னா வேற ஏதாவது போட்டு, அப்புறம் தானே போனேன். இப்ப நான் வந்தேன்னு சொன்ன ஷர்ட்டோட தானே வந்திருக்கு. இப்ப நான்ங்கிறது உடம்பா, அதுக்கு மேல இருக்கிற ஷர்ட்டா? இப்ப எது வரைக்கும் நான் போயிருக்கு பாரு, பாக்கெட்ல பேனா வச்சுருக்க, அதையும் சேர்த்தா நான்ங்கிறேன். கையில பர்ஸ் வச்சுருக்க, அதுவும் சேர்த்தா நான். என்னைக்காவது அது விட்டுடும், அதை விட செல்போன் விட்டு போனிடும், அதான் உடம்போடு இருக்க. இப்ப அதையும் நான் தானே சொல்றேன், நான் வந்திருக்கேன், இதோட சேர்த்துத்தானே வந்துருக்க. அப்ப இந்த நான்ங்கிறது எத்தனை பொருளோட சேர்த்து நான் இருக்கேன், ஆனா நிஜமா நானும் எதை சொல்லணும் சார்? இந்த உள்ளூர் இருக்கக்கூடியதான ஒரு சக்தி, அதைதான் நானும் சொல்லணும். ஆனா இத்தனையும் அதோட கலந்து கலந்து பேசுறோம். அப்ப அந்த நானை மட்டும் தனியா பிரிஞ்சு அறியணுமேனால், பிரிச்சு அறியணுமேனால் என்ன சொல்லணும்? இவைகள்லாம் நான் இல்லப்பா, இவைகள்லாம் ஒவ்வொன்னா நீக்கினேன்னா, கடைகளை எதை உங்களால நீக்க முடியலையோ அது ஆத்மா. இப்படித்தான் சொல்ல முடியும், வேற வழி இல்ல. திடீர்னு ஒரு பையன் வந்து வெளிச்சம்னா என்ன அப்படின்னு கேட்டான். இந்த ரூம்ல வெளிச்சம்னா என்ன? பல்ப காமிச்சா அது பல்பு தானே, பொருள் எல்லாம் காமிக்க, அதாவது அந்தந்த பொருளுக்கு பேரை சொல்லிட்டு இருக்கான். வெளிச்சம்னா யாரோ ஒருத்தர் சொன்னார், அந்த வார்த்தையை புடிச்சுட்டான். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுகோ அப்படின்னு என்ன சொல்றேன்? நீங்க எதனால பாக்கிறீங்களோ அது வெளிச்சம் அப்படின்னு. நான் கண்ணால் என்ன பாக்குறேன்? வெளிச்சத்தோட கேட்டேன். ஒரு பெரியவர் சொன்னார், இத்தனை பொருளும் தெரியறதோ இல்லையா, அந்தந்த பொருளுக்கு மேல என்ன விழுந்திருக்கோ அது வெளிச்சம் அப்படின்னு. ஓஹோ, ஆனாலும் வெளிச்சம் தெரியலையே. ஓஹோ, இந்த டேபிள் எடுத்துக்கோ, இதுக்குள்ள இருக்கக்கூடியதான் அந்த மரத்தை எல்லாம் நீக்கிவிடு, அப்புறம் அது என்ன தெரியுது, அப்பவும் தெரியுதோ இல்லையோ, அது மேல அதான் வெளிச்சம் அப்படின்னு சொல்றதே தவிர ஒரு வெளிச்சத்தை காட்ட முடியல, ஒரு இருட்ட உங்களால எடுத்து காட்ட முடியல. இருட்டோ இருக்குங்கிற எங்க இருக்கு? இருட்டு இருக்கு அப்படின்னா இருட்ட பார்த்து இருக்குங்கிற பார்க்காம இருக்கு. இருட்டுங்கிறது எதுன்னு கேட்டால் எப்படி எடுத்தணும் காட்டுறது? வெளிச்சத்துல கொண்டு வந்து இருட்ட காட்ட முடியாது, வெளிச்சம் வந்தாலே இருட்டு ஓடி போயிடுதுன்னு. நமக்கு ஏதோ வசத்தியா எல்லாம் நமக்கு தெரியும், நான் அறிவேன்னு நினைக்கிறே தவிர, நன்னா கவனிச்சு ஊர்ந்து கவனிச்சு பார்த்தேடையானால் நிறைய பொருள் நமக்கு தெரியல. இந்த நமக்கு தெரியல எடுத்து தனியா பிரிச்சு சொல்ல முடியலேன்னு அறியறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதை பத்தி நினைக்கவே இல்லையா நாம். அப்ப இந்த ஆத்மாவை அறிவதற்கு ஒரே ஒரு காரணம், ஒரு வழிதான் இருக்கு, அதான் நேதி நேதி. அதான் சொல்றார், பிரதிசேஷிதம், அதை நீக்க முடியாதனால இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்லி மீதி என்ன இருக்கோ அதான் ஆத்மா அப்படின்னு சொல்றது. உபநிஷத்து எப்படி சொல்றது? இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்லிவிட்டு. இத பிருஹதாரண்யக உபநிஷத்துல மூர்த்தாமூர்த்த பிராமணம் ஒரு பாகம், அந்த பகுதியில சொல்றது, தேவாவ பிரம்மணோ ரூபே, பிரம்மமானது நிர்குணமாக ஒன்னு இருக்க, சகுணமாக ஒன்னு இருக்கு. நிர்குணமா இருக்கக்கூடியதான பிரம்மம், அந்த பிரம்மமானது கண்ணு காது மூக்கு நாக்கு தெரியாது, மனசுக்கு தெரியாது. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா, அது முடியாது. ஆனா சகுண பிரம்மத்தை நீங்க கருத்து பார்க்கலாம், கவனிச்சு பார்க்கலாம். உருவத்தோட இருக்கிற பொருள், அதுக்கு ஒரு போட்டோ எடுத்து போட்டிருக்கா, பிள்ளையார் போட்டிருக்கா, சுப்பிரமணிய சுவாமி போட்டிருக்கா, அதே போல அத்தனை தெய்வங்களும் இருக்கு. இவளுக்கு ஒரு போட்டோ போட்டு ஒரு உருவத்தையும் போட்டு அதை பிரேம் பண்ணி பத்திரம் வச்சிருக்க, அங்கிருந்து ஓடி போகாம இதை நீங்க கண்ணால பார்க்க முடியுது, சுத்த பிரம்மத்தை பார்க்க முடியுமா? முடியாது. இப்ப நியாயமா இந்த பிரம்மத்தையும் நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா அவர் எப்படி இருக்கார்? மாயையில பிரதிபலிச்சவர். அவ்வளவுதான். நீங்க நகையெல்லாம் பார்க்கல, தங்கத்தை பார்க்கல சார். தங்க செங்கிரிங்கிற, தங்க பிஸ்கட்டுங்கிற, தங்க வளைங்கிற, தங்க மோதிரங்கள், தங்க கிரீட்டங்கள், இதெல்லாம் எனக்கு வேண்டாம். வெறும் தங்கத்தை காட்டுன்னா என்ன பண்றது? இவைகளை காட்டுறானே தவிர வெறும் தங்கத்தை காட்ட முடியுமோ? என்ன வெறும் தங்கமா? இதனால நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளவே தவிர வெறும் தங்கம் காட்ட முடியாது. தங்கமே இல்லைன்னு சொல்வாள் உலகத்துல இருக்கு. அப்படின்னா என்ன? இத்தனை பொருளும் பார்த்து இதுல அதுல இருக்கக்கூடியதான உருவத்தை எல்லாம் நீக்கிவிட்டு, அதனுடைய பெயரை எல்லாம் நீக்கிவிட்டு, என்ன மிச்சம் இருக்குன்னு புரிஞ்சுண்டாயோ, எதை நீக்க முடியாதோ அதுக்கு தங்கம்னு பேரு. தங்கத்துக்கு மட்டும் சாட்சிகளுக்கு தங்கம்னா இஷ்டம் பொருள் இருக்கு, அதே தங்கம் நினைக்க அதிகம். வெள்ளியும் அப்படிதான், செப்பும் அப்படி, எதையும் உங்களால பார்க்க முடியாது. ஏன்டா? இவைகள் எல்லாவற்றிலையும் ஊடுருவி உள்ளது எதுவோ அது. எல்லா ஊடுருவில் இருக்கிற பொருளுக்கும் அதே தான் அர்த்தம். லைட்லயும் கரண்ட் இருக்கு, ஃபேன்லயும் கரண்ட் இருக்கு, ரெஃப்ரிஜரேட்டர்லயும் கரண்ட் இருக்கு, எல்லாத்தையும் இருக்கு. கரண்டை காட்டுனா கை வச்சு பாரு, கை வச்சு பாக்கிறது இங்க இருக்க, கை வச்சு அவ்வளவுதான். போயிட்டான், அவ்வளவுதான். பரலோகம் தான் பாக்கணும். ஆனா இல்லையா? இருக்கா இல்லையா? ஏன் சார் விஷபரிட்ட வேண்டாம் சார். அவ ஆனா இருக்க இல்லையா? அது இருக்க தொட்டு தான் இத்தனை பாக்கிறது. ஒரு மின்னலே ஒரு வித்யுத் சக்தியா இருக்குமையானால் இது போல பல மடங்கு சக்தியா இருக்கா கூடியது. ஆனா ஆத்மாவை என்ன சொல்வேள்? ஆகையால் ஆத்மாவை அறிவதற்கு உபாயம் ஒன்னே ஒன்னுதான். ஏன்னா எல்லாத்திலையும் ஊடுருக்கு. மயா ததமிதம் சர்வம் ஜகதவியக்த மூர்த்தினா மஸ்தானி சர்வபூதானி. எல்லா பிராணிகளும் எல்லா பூதமும் பொருள்னு அர்த்தம். தமிழ்ல பூதம் இல்ல, எல்லா பொருளும் என்னடத்துல தான் இருக்கு. ஆகையால் என்னடத்துல இருக்கக்கூடியதான பொருளை நாம் அறிவதற்கு என்ன? இவைகள்லாம் போன பிறகு மிச்சம் எது இருக்கோ அது. உங்க வீட்டில் அத்தனை பொருளும் இருக்கு, அத்தனை பொருளும் எதுல இருக்க? அதுக்கு ஒரு இடவழி இருக்கு. அந்த இடம் இந்த பொருளை வைக்கிறதுக்கு இடம் கொடுங்கோ அப்படிங்கிறது. இது இத்தனையும் எடுத்து குப்பை இதை நீக்கி விட்டு இந்த பொருள் நான் வைக்கணும் அங்கே அப்படிங்கிற அளவு. எந்தெந்த பொருளை தாங்கள் வச்சிருக்கீங்களோ, வைக்கணும் நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல முன்னால என்ன இருக்கணும்? இடவழி இருக்கணும். ஆனா அந்த இடவழி மட்டும் பொருளை எடுக்கலாமே தவிர இடவழி அங்கிருந்து எடுத்துக்க முடியாது. இடவழி என்னதுன்னு கேட்டா எங்கெங்க பொருள் வச்சிருக்கோ அங்கெங்கே இருக்கிறது. இடத்துக்காக வேற வழி சொல்ல முடியுமா? லோகத்தில் நல்லா யோசனை பண்ணி பார்த்தேனால் வழி இது ஒண்ணுதான். எது எங்கும் ஊடுருவு இருக்கோ அந்த ஊடுருவு இருக்கக்கூடியதான பொருளை அறிவதற்கு, அத்துடன் கூடி இருக்கக்கூடியதான பொருளை நீக்குவதுதான். எல்லாவற்றையும் நீக்கினாலும் இந்த ஆத்மாவை உங்களால் நீக்க முடியல. ஆகையால் ஆத்மாவை இந்த வழி தவிர இரண்டாவது வழியில சொல்ல தெரியல. அந்த சோபாதிகமான ரூபத்துக்கு ரெண்டு ரூபம் இருக்கு. என்னது? ஐந்து பூதங்களால் உண்டாச்சு இந்த சரீரம். இந்த சரீரம் எப்படி உண்டாச்சு? இதுக்கு உபாதான காரணம் அஞ்சு பூதங்கள். பிருதிவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாஷம். இந்த அஞ்சு பூதங்களும் ஒவ்வொரு மனிதனும் பரலோகத்துக்கு போயிட்டு மறுபடியும் திரும்ப எடுத்துன்னு வரான். எப்படி? தன்மாத்திரைகள், ஸ்மால் குவாண்டிட்டி எடுத்துன்னு வரான். அது அம்மா வயத்துக்குள்ள வந்ததுமே அது கொஞ்சம் கொஞ்சமா உப்பரு. ஒரு மாசத்துக்குள்ள நெல்லிக்காய் அளவு வரது. அதுக்கப்புறம் பேசி நிறைய சைஸ் எல்லாம் சொல்ல நமக்கு வேண்டியது இல்லை. அதுக்குள்ள பிராணன் உள்ள போச்சு. இந்த பிராணன் உள்ள போனதுமே நமக்கு என்னாச்சு? அதுக்கு ஒரு ஜீவனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரிசாகிறது. வெறும் சின்னதெல்லாம் சார் இருந்தது வாங்குறப்ப அதுக்குள்ள காத்து அடிக்கலாம். அடிக்க அடிக்க பெருசாகுதோ இல்லையோ அதே மாதிரிதான். ஒரு தான் குழந்தையாக வந்தவன் ஆறடி வரைக்கும் வளர்றான். ஆறடியோ பிறந்தா அம்மா பிராணை விட்டுருப்பான். ஒரு தான் தான் பிறக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்றது. இது வளர்றதுக்கு என்ன காரணம்? உள்ள பிரம்மம் இருக்கிறதுனால. அதுக்கு ஏன் சார் அப்படின்னு? பிரஹதேர் தாத்தோஹோ அர்த்தாலகமாத் பிரம்மயதீதி பிரம்மா. சரீரத்தை பெரிதாக ஆக்கிறது, அதனால அதுக்கு பிரம்மம்னு பேர். இப்படி இந்த சரீரத்துக்குள்ள உள்ளூர இருந்தது இந்த பிரம்மம். ஆனா இந்த சரீரம் எப்படி உண்டாச்சு? ஐந்து பூதங்களால் வந்தாச்சு. இந்த ஐந்து பூதங்களை இவன் கொண்டு வந்தான், அதான் உபாதான காரணம். இந்த சரீரத்துக்கு உபாதான காரணம் என்ன? அதுல அதிகமாக இருக்க பூமிங்கிற பாகம் தான் அதிகமா இருக்கு. அதனால்தான் ராத்திரி குளிச்சு விட்டு மர காலம்ப குளிக்கலன்னா ஏதோ வாசனை வருது சரீரம், நம்ம சரீரம். அந்த வேர்வையானது மனுஷனுக்கு ஏதோ வாசனை கொடுக்கும். ஏண்டான அது பூமியினுடைய சுபாவம், மண் வாசனை அப்படிங்கிற மண்ணால் செய்யப்பட்டதான் வாசனை உண்டு. ஆனா வெறும் மண்ணு மட்டும் இல்ல, ஐந்து பூதங்களும் இருக்கு. உள்ள ரத்தம் இருக்க, சரீரத்தஞ்சு வயது வருதா, அப்புறம் எப்ப தொட்டு பார்த்தாலும் டெம்பரேச்சர் இருக்க 98.4 இருக்கே இருக்க. அது குறைஞ்சு படுத்தினா கஷ்டம் சார், அது இருக்கணும். ஜாஸ்தியானாலும் கஷ்டம், குறைஞ்சாலும் கஷ்டம், அதே மாதிரி இருக்கணும். ஒரு 2 டிகிரி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், காசு மூத்துன்னு கத்து டாக்டர் கிட்ட ஓடுறான், என்னமோ ஒன்னும் ஆகல, இன்னொரு 2 டிகிரி ஆனாங்கன்னு சௌக்கியமா இருக்கலாம். ஆனா அதுக்குள்ள இவங்க பிராணம் போயிடுமோன்னு ஒரு பயம் சொல்லுவானே, எழுதுக்க முடியல, உட்கார முடியல, வேத்து கொட்டுறது, உடம்பு பண்றது, அந்த மாத்திரை போடுங்க, இந்த மாத்திரை போடுங்க, மாத்திரா பலம். அதனால நெருப்பு இருக்கா இல்லையா உங்களுக்குள்ள? இருக்கு. காத்து இருக்கா சார்? சொல்லாதீங்க சார், அச்சாஞ்சியமா காத்து இருக்குன்னு சார். உள்ளும் புறமும் பூச்சி வச்சு சத்தம் போட்டு அது காத்து இருக்குங்கிறது எப்ப தெரியுது? பக்கத்தில் இருக்கிற தூங்கினப்ப தெரியுது, அவன் விடுற குரட்ட 3வது பிளாக் வரைக்கும் தெரியாது. காத்து இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு. இடவழி இல்லாத போனால் நீங்க சாக்கன்னா வயசுக்குள்ள போகணுமா வேண்டாமா? இடவழி இருக்கு. இந்த ஐந்து பூதங்களால செய்யப்பட்டது. தேவாவ பிரம்மணோரு வேமூர்த்தன் செய்வ அமூர்த்தன்டா. மூர்த்தமா இருக்கக்கூடியதான உருவம் உள்ளதான பூதங்கள் 3, பூமின்னு 1, ஜலம்னு 1, நெருப்புன்னு 1. அமூர்த்தமா இருக்கக்கூடியதான பூதங்கள் 2, கண்ணுக்கு தெரியாது, காத்துன்னு 1, ஆகாசம்னு 1. இந்த 5 இந்த சரீரம் செய்யப்பட்டது. இது மட்டும் இல்ல, நீங்க என்ன பண்றது தெரியுமா? டெய்லி இத காப்பாற்றணுங்கிறதுக்காக அன்னத்தை சாப்பிடுறேன். நீங்க நியதமாக அன்னத்தை சாப்பிடு, எவ்வளவு கருப்பா இருந்தாலும் வெறும் சைஸா இருந்தா சாப்பிடுறேன் சார், விளவெளியேன்னு விழுப்பா வர விளவெளியேன்னு இருக்க சார். டெய்லி பீட்ரூட் கறி தான் சாப்பிடுறேன், அது கருப்பாவோ சிவப்பாவோ ஆறாரா? அப்ப நம்ம சாப்பிடுறதுக்கு இந்த உடம்புக்கு என்ன சார் சம்பந்தம்? ஒண்ணு தெரியலையா, ஒண்ணு சொல்லக்கூடியது. பால் மட்டும் சாப்பிட்டதுனாலே மனுஷன் வெளுப்பாக மாட்டான், பால் இல்லாம வெறும் டிகாஷன் சாப்பிட்டா மட்டும் அவன் வந்து கருப்பாக மாட்டான். ஆனா விவகாரம் என்னடா, உட்கொள்றது வேற, ஒண்ணு ஒண்ணு வேற. ஆனா நம்ம நினைக்கிறதெல்லாம் தப்புங்கிறது வேற. நீங்க எதை சாப்பிட்டாலும் அதனுடைய எஃபெக்ட் உங்க சரீரத்தில் இருக்கு. என்ன நீங்க சாப்பிட்டதெல்லாம் என்ன ஆறுதல், அன்னமானது ரத்தம் மாம்சம் மசா மஜ்ஜா வசிய ஸ்நாயு இப்படி எல்லாம் எலும்பு இப்படி எல்லாம் மாறதோ இல்லையா? மாறிட்டு இது வாசனையாக அதனுடைய எசன்ஸ் உங்க நாடியில இருக்கு. அந்த நாடியில அது இப்படி எதா மகாரஜனம் வாசகா எதா பாண்டோ ஆதிக்கம் இப்படி வெடுப்பாகவும் மஞ்சளாகவும் சிவப்பாகவும் கருப்பாகவும் அங்க இதயத்துக்குள்ள சில நாடிகள் இருக்கு. அந்த நாடிகளுக்குள்ள இந்தந்த கலர் இருக்கு. அது வந்து டிரான்ஸ்பரண்டா எப்ப ஆகுமோ, வெறும் சுத்த ஜலம் மாதிரி எப்பொழுது ஆகுமோ அப்பொழுது வந்து ஞானம் வந்துடும். நமக்கெல்லாம் எப்படி இருக்கு? கருப்பா இருக்கோ சிவப்பா இருக்கோ யாரு கண்டா, சுத்தமான வெடுப்பா ஸ்பட்டிக்கன் கலர்ல இல்ல. கட் பண்ணி பாக்கிறேன் சார், உங்க இஷ்டம், நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு. ஆனா விவகாரம் என்ன, வேதம் சொல்றது இப்படி. இந்த பிரம்மத்துக்கு இதுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆன அந்த பிரம்மத்துக்கு அதே போல உருவங்கள். ஸ்பட்டிகம் இருக்க, அந்த ஸ்பட்டிகமானது வெளிச்சம் பட்டா அது ஒரு மாதிரி தெரியுது. அதே மாதிரிதான் உள்ள இருக்கிற பரமாத்மா இவைகள் பட்டால் அவருக்கு ஒரு ரூபம் வருது. என்ன ரூபம்? மூர்த்தம், மூர்த்தாமூர்த்தம்னு ஒரு ரூபம், வாசனாங்கிற ஒரு ரூபம். அதனாலதான் நல்ல வாசனையா வருதுங்கிற, நல்ல ஆகாரத்தை சாப்பிடணும், பகவான நினைச்சு சாப்பிடணும், இப்படி எல்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்கா. பழைய நாள் இப்ப வந்து சொன்னாலும் யாருக்கும் அது இஷ்டம் இல்லை, சாப்பிடுற சமயத்திலேயாவது டிவி பாக்கிறத இது எல்லாம் போட்டோம் அப்படின்னு ஏதோ பண்றாங்க. ஆனா அந்த ஆகாரம் ஒண்ணு ஒரு ரூபமா மாறுறது. இப்ப கடைசியில் என்ன சொல்லித்தனர், இதெல்லாம் பிரம்மமா, இந்த பஞ்சபூதங்களான சரீரத்துக்குள்ள இருக்கிறது பிரம்மம்னு சொன்னேல, இப்ப சரீரத்தோடு சேர்ந்துதான் நான் தெரியல, அது பிரம்மமா, இல்ல வாசனா ரூபம் பிரம்மமா? இதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. இவைகள்லாம் நீக்கின பிறகு ஏதோ ஒரு அத நீக்கிற சந்தர்ப்பம் தான் பரமஸ்தி அப்படிங்கிறது சொல்றோம். சத்திய சத்தியம் பிராணாவை சத்தியம். சத்தியம் என்றால் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களும் எதனால சத்தியமாக இருக்கோ அது சத்தியம். சத்தியத்துக்கு சத்தியம் இந்த ஐந்து பூதங்களுக்கும் அது இருக்கக்கூடியதான, இது இருக்கிறதுக்கு தகுதியா இருக்கக்கூடியது காரணமா இருக்கிறது அதான் பிரம்மம். கடைசியில் என்ன சொன்ன, கண்ணுக்கு தெரியறது நீக்கிவிட்டா எது உள்ள இருக்கோ அதான் பிரம்மம். அதான் சொன்னேன், இதுதான் நீட்டி நீட்டின். மற்றவைகள் எல்லாம் தாங்கள் இல்லை என்று சொல்லலாம், உங்களை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகையால் எது மிஞ்சி எஞ்சி நிக்கிறதோ ததேகோ வெஜிட்டேவலோகம் அப்படி நெஞ்சு நிற்கிறதா பரமாத்மா. அதான் சொல்ற பிரதிஷேத்தும சக்கியத்வாது நேத்தி நேத்தி சேஷிதம் இதம்னாஹம் இதம்னாஹம் இத்யத்தா பிரதிபத்யதே. கண்ணு நான் இல்ல, காது நான் இல்ல, மூக்கு நான் இல்ல, அதெல்லாம் என்னுடைய கருவி. பார்க்கறதுக்கு கண்ணை யூஸ் பண்றேன், முகர்றதுக்கு மூக்கை யூஸ் பண்றேன், ஆனா அது நான் இல்லை. இப்படின்னு இவைகள்லாம் நீக்கி நீக்கிய பிறகு மீது என்ன இருக்கா? அதான் பரமாத்மா. அஹம் தீரிதமாத்மோத்தா வாசாரம்பண கோச்சரா நிஷித்தாத்மோத்பவாத்தான புனர்மனதாம் ரஜேது. மீதி எல்லாம் வேண்டாம் வேண்டாம் சொல்லலாம், புத்தியை மட்டும் நான் நீக்க முடியல சார். கண்ணு வேலை செய்யலைன்னா என்ன பண்றோம்? தூக்கிவிடும். இல்ல மரணம் வந்த சந்தர்ப்பத்தில் இந்த கண்ணை வேணா இன்னொருத்தருக்கு தானம் பண்ணிடு, உயிரோட எடுத்து போட முடியாது. அதுக்கு நான் போன பிறகு வேணா யாருக்காவது கொடுக்குறேன், அதாவது ரொம்ப தயா விஷயமா கொடுக்கறேன். இதை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு ரெண்டு பேருக்கு டவுட். நம்ம கண்ண எடுத்தா அடுத்த பிறகு நம்ம குருடான போயிடுவேனோ, அடுத்த பிறவி அது என்னமா இருக்கோ, இப்படி எல்லாம் சந்தேகப்படுற சுவாமி. அது தானம் பண்ணலாமா பண்ணப்படாதான்னு சில பேருக்கு சந்தேகம். வேதம் சொல்றது இட்டமா தானம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏன்னா ததீச்சின்னு ஒரு முனிவர் இருந்தார், அவர் வந்து 10,000 வருஷம் தபஸ் பண்ணினார். தேவதைகள் எல்லாம் போன மகாவிஷ்ணுவை கேட்ட, இந்த அரக்கர்கள் வந்து எங்களை ரொம்ப ஹிம்சப்படுத்துற, ஒண்ணுமே தன முடியாது, எந்த ஆயுதம் போட்டாலும் அவன் மேல வேலை செய்யல சார், கத்திகப்பட ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, அம்பு ஒன்னும் விவகாரம் இல்லை அவருக்கு, எல்லாமும் அவருக்கு ஒண்ணு கிட்டயே மேல எறும்புக்கு அந்த மாதிரி தெரியலன்னு இவ்வளவுதான் நம்ம போட்டுனா என்ன பண்றது? அவன் பாட்டு எல்லாரையும் துன்புறுத்தறான், என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது மகாவிஷ்ணன் சொன்னாரா, அவளுக்கு இருந்த முயற்சி உங்களுக்கு இல்லப்பா, நீங்க பாட்டுக்கு சொந்தல எல்லா போகங்களையும் அனுபவிச்சுட்டு ஆனந்தமா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கு. அவன் என்ன பண்றான், வெயில்ல காஞ்சு மழையில நனைஞ்சு அவன் தபஸ் பண்றான். சோ அவனுடைய முயற்சிக்கு தக்கவாறு அவனுக்கு பலம் இருக்க, நீ பாட்டு உட்கார்ந்த கதை பேசிட்டு இருக்க, இதெல்லாம் முடியாது. ஆனா இனிமேல் நாங்க முயற்சி எடுத்து அவளை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். 1,000 கோடி இருக்கக்கூடியதான ஒரு மனுஷன் இருக்க, நான் இப்பதான் 10,000 ரூபாய் வச்சிருக்கேன், இதை வச்சுட்டு பிசினஸ் பண்ணி எண்ணிக்கை அதோட வரும், அதோட அவன் எண்ணில இருந்து அவன் சும்மா இல்லையா, அவன் இன்னும் மேல போயிட்டு இருக்கானே, நீங்க அவளை கிராஸ் பண்ண முடியுமா? நீங்க நான் தான் அவளுக்கு வளர முடியலன்னா அவரையாவது கீழே எழுத்திருக்கோம். குச்சேலன குபேரன் ஆக்க முடியல, அட்லீஸ்ட் குபேரனையாவது குச்சேலன் தான், ரெண்டு பேரும் ஈக்குவலா அப்படிங்கிறான் பகவான். பார்த்தார் இப்படி எல்லாம் சொல்லப்படாது. ஆனா ஒன்னு சொல்றேன், உங்களுக்கு யார் ரொம்ப வேலை செஞ்சிருக்காளோ அவளுடைய சகாயம் இருந்தா பரவாயில்ல. உங்களுக்கு ஆயுதம் வேணும்னா பூலோகத்துல ததீச்சிங்கிற ஒரு முனிவர், இதற்காகவே வெறும்ன தபஸ் பண்ணிருக்கார். அந்த தபஸ்ஸு பண்ண பண்ண ஜபம் பண்ணிட்டே இருந்தா உங்க எலும்பானது திருடமா இருக்கும். அவருடைய எலும்பானது எப்படி இருக்கு? அது நெருப்பு எரிக்காது, எதை அடிச்சாலும் ஒன்னும் ஆகாது, அதை போட்டுன்னா எதிராளி பிராணனை விட்டுருவான். அந்த அளவுக்கு தயார் பண்ணியிருக்கார் சார், ரொம்ப நன்னா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும் சார்? அவரை போய் உங்க புது எலும்பு கொஞ்சம் கொடுங்கோ அப்படின்னு கேட்கணும் சார். உயிரோடு இருக்கிறப்படி ஒத்துப்பாரான்னர்.
ஒத்தர் சொன்னார் தேவதைகள் ஒத்துக்காது கொண்டு எடுத்துக்கிறோம். அப்ப காரியமாகணும்னா இன்னத்துல என்ன ஆனாலும் பரவாயில்ல, லோகக்ஷேமத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன், என் ஒத்தனுக்கா பண்ணிட்டு இருக்கேன், இது ஒரு பேச்சு பண்ணலாமா? இப்படி பகவான் சொன்னார் வேண்டாம் வேண்டாம், முதல்ல அவர் போய் கேளுங்க. இவ போனதுமே என்ன பண்ணுவார் தெரியுமா, வாங்கும் நேரம் கூப்பிட்டார் இல்லாம வச்சு, எங்களுக்கு உங்க முது எலும்பு வேணும், அதனால ஆயுதம் பண்ணினாதான் அறக்களை கொண்ட முடியும். அவர் பார்த்தாராம் இந்த சரீரம் எனக்கு ஒன்னும் உபயோகம் இல்லை, அட்லீஸ்ட் இது உங்களுக்காக உபயோகப்பட்டா நல்லதான், எடுத்து போட்டேன். உயிரோட இருக்கப்ப எப்படி எடுத்துக்கிறது, ஒன்னும் கவலைப்படாதீங்க எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, எடுத்துட்டாராம், எடுத்துட்டு பண்ணின. அதான் இந்திரனுக்கு வஜ்ராயுதம் பேரு. வஜ்ரம் சொன்னா டைமண்ட், இந்த டைமண்ட் எவ்வளவு ஹார்டா இருக்கோ அதே போல ஹார்டா இருக்கும். அத போட்டா அரக்கர்களால் தாங்க முடியல, பிராண விட்டா கதை எப்படி போறது விடுங்க. இப்ப என்ன வேத காலத்துலயும் வேதம், இந்த வேதம் எல்லாத்தையும் இதை பண்ணலாமா கேட்டா கேட்டா பதில் சொல்லாது வேதம், அது இந்த வழியாக காமிக்கிறது. எப்படி மனுஷன் உயிரோடு இருக்கிறப்பவும் கொடுக்கலாம், பிராணன் விட்டப்பவும் கொடுக்கலாம். உயிரோட இருக்கப்போ ஒருத்தர் ஒரு கிட்னி இன்னொருத்தர் கொடுக்கிற அளவுக்கு இருக்கிறது, ஒரே ஹார்ட் தான் அதை கொடுக்க முடியாது. இன்னும் சில சமயத்தில் கல்நெஞ்சி காரணம் உனக்கு எதாவது இதையும் இருக்கானே கேட்கிறார் சில பேர், என்னடா ஹார்ட் அட்டாக் வந்து பிராண விட்டார் போனார். அவ விரோதி போக்கணும் போகணுமோ இல்லையோ, போன பேர் உயிரோட இருக்கிறப்ப தான் விரோதம், போயிட்டார். அப்புறம் என்ன ஆச்சு, ஹார்ட் அட்டாக் எப்படி வந்திருக்கோம், ஹார்ட் இல்லையட்டாக் இருக்கிற பாடு கோபம் வந்துருச்சு. அது மாதிரி இப்ப உயிரோட இருக்கிற காலத்துல கிட்னி டிரான்ஸ்லேட்ங்கிறான் ஏதோ சொல்லிட்டு இருக்கானோ இல்லையோ, பண்ணலாமா தாராளமா பண்ணலாம், அது போகட்டும். ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி மனிதனுக்கு மூர்த்தா மூர்த்தம் எனக்கூடியதான உருவங்கள், வாசனா எனக்கூடியதான உருவத்துக்கு அப்பாற்பட்டதான பிரம்மத்தை அறிவதற்கு இருக்கக்கூடியதான கருவியான நான் நான் எனக்கூடியது அகந்தி ரிதமாத்மோத்தா, இது எங்கிருந்து வந்த சார், வாசாரம் பண கோச்சரா புறந்தண்ணிலிருந்து நமக்கு நம்மளுடைய நான் நான். இந்த நான்ங்கிறது பிறந்ததுன்னு நீங்க சொல்லல, சின்ன குழந்தை சொல்லல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கொஞ்ச நாள் ஆனப்பறம் நாம எல்லாம் சொல்லி அதுவும் நான் சொல்லு, குழந்தை எங்க இருக்கா அப்படின்னா சரியிறது இப்படி காட்டுறது, அப்ப சந்தோஷப்பட்டோம். இந்த நான்ங்கிறது யார் சொல்லி கொடுத்தது, அம்மா சொல்லி கொடுத்தது. அந்த அம்மா வந்து நான் எனக்கூடிய ஆத்மாவை சொல்லி கொடுத்தா, ஆனா ஆத்மா வேறு சரீரம் வேறுனு பிரிக்க தெரியல அம்மாவுக்கு, அதனால அம்மா அவசப்பட்டு இருக்க. இந்த குழந்தைகள் ஆரம்பிச்சார் நான் நான் சொல்ல தொடங்கினோம். இந்த நானுக்குள்ளதான் உலகம் முழுக்க இருக்க. ஏன் சார், முதல் எழுத்த ஆ, கடைசி எழுத்துல ஆ, அப்படிதானே எழுத்து இருக்கு, யாரா லாவா சா சா சா, அதுக்கு லாங்கிறது இன்னொரு லா இருக்கு வச்சு, ஷாங்கிறது காவும் ஷாவும் சேர்ந்தா ஷா, அந்த ரெண்டு கணக்கு இல்ல. சோ எங்க லெட்டர்ஸ் எல்லாம் முடியறது, ஹா ஆல ஆரம்பிச்சு ஹால முடியறது, அதான் நான், அதுதான் அகம் பிரம்மாஸ்மிங்கிறது. இந்த அகம் அகம்ங்கிறது உலகம் முழுக்க, உலகத்தில் எதனுடைய பேர் சொன்னாலும் இந்த ஆல்பபெட்டக்குள்ள இருக்க. அப்படி இந்த அகம் அகம்னு நான் சொல்றோம் பார்த்தீங்க, இது என்ன இல்லாத பொருள், உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு இது ஒரு பேரை வச்சிருக்கேன், அதனாலதான் எதை சொன்னாலும் நான் நானுங்கிறேன். எப்படி வாசாரம் பண கோச்சரா அகம் தீரிகமாத்மோத்தா, இந்த ஆத்மாவிலிருந்து வந்ததுதான் இந்த புத்தியே மனசையே நான் நான் சொல்லி பழகின்றோம். அது என்னது, வாசாரம் பண கோச்சரா, வாக்கால சொல்லிட்டு இருக்கே தவிர தனியாக ஒரு பொருள் இல்லை. இப்படி பொருள் இல்லாம எப்படி சார் சொல் இருக்கும், இந்த மனுஷனுக்கு வர டவுட் இருக்கு அவ்வளவு சுலபமா தீர்க்க முடியாது, மேல மேல வந்துட்டு இருக்கு. குடம்னு இருக்கு, குடமானது இல்லாம எப்படி போகும், அப்ப நான் குடம் இல்லையு சொல்லல, குடம்ங்கிற சொல் இருக்கு, குடம்ங்கிற பொருள் இருக்கு, அந்த குடம்ங்கிறதுனால ஜலத்தை உபயோகிச்சுக்கிறேன், இதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன், மண்ணில இருந்தானே குடத்தை பண்ணின, ஆமா மண்ணில இருந்து வேற எதையும் சேர்க்கல, கேமச்சுதான் மீதி பொருளை பண்ணணும்னா அதை இதை நான் அஞ்சு பொருளை சேர்த்து பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சாம்பார் பண்ணணும், உப்பு போடணும், புளிப்பு போடணும், காரத்தை போடணும், எல்லாம் தாளிச்சு கொட்டணும், என்னென்னமோ பண்ற ஜலத்தை கொட்டணும், இல்ல சேர்த்து தான் சாம்பாருங்கள்.
ஆனா குடத்தை மட்டும் வேற ஏதோ சேர்த்திடும் மண்ணத்தை, அதுக்குள்ள கொஞ்சம் ஜலத்தை சேர்த்து வச்சாள், அதுக்குள்ள காஞ்சி போயிட்டு அந்த சூளையில் வச்சதுமே அந்த ஜலம் உறிஞ்சுட்டு நெருப்பு. என்ன இருக்கு சார் குளத்துல? மண்ணை தவிர ஒரு ஒண்ணும் இல்லையோண்ணா, வெறும் மண்ணா இருந்ததுன்னா அதை பார்த்து நீங்க என்ன சொல்லணும்? மண்ணம் தானே சொல்லணும், ஏன் குடம் சொன்ன? அனாவசியமா பிராணம் வாங்க சார், எல்லாரும் குடம் சொல்றா நானும் குடம்னு சொன்னேன், அவ்வளவுதான் உங்களால சொல்ல முடியுமே தவிர மண்ணு மட்டும் இருந்ததையானால் அந்த மண்ணை ஏன் குடம்னு சொன்னீர் கேட்கலையானால் யாரோ வேதாந்தி தொட சொன்ன போட்டானே தவிர தெரியாது. நாலு பேர் குடம்னு சொன்னா சொன்னேன், ஆனா நன்றாக யோசனை பண்ணி பார்த்தேன்னா அந்த குணத்துல மண்ணை தவிர வேற ஏதாவது பொருள் இருக்கா? அதே போல நூலு தான் இருக்கு சார். இந்த வேஷ்டிய பண்ணினா அந்த நெசவாள பண்ணினா நூல வெறும் நீளமா தான் நீள அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் கொண்டு போய் அதை ஒண்ணு கொண்டு கோத்து ஏதோ ஒரு போல என்ன கட்டி கட்டி சொல்லப்படாது. அப்ப அந்த வேட்டி நூலை மட்டும் பிரிச்சா வேட்டி காணும். அப்ப என்ன சுவாமி அர்த்தம்? நூறு தான் இருக்கு வேஷ்டின்னு நான் பெயரிட்டேன், மண்ணு தான் இருக்கு குடம் என்று நான் பெயரிட்டேன். இதுதான் வேதாந்தம். வாசாரம்பணம், வாக்குனால் புதியதான பெயரை சொன்னாயே தவிர அங்க இருக்கிற பொருள் பொருள் தான்ப்பா. அதே போல உலகம் எல்லாம் பரமாத்மா தான்ப்பா. நீ அதுக்கு ஏதோ ஒரு ஷேப் இருக்கிறதுனால ஒரு உருவத்தை உருவம் இருக்கிறதுனால ஒரு பெயர் வச்ச. வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம், என்னது உண்மை முருத்தி கேட்கேவ சத்தியம். காரண பொருள் ஒண்ணுத்தான் சத்தியமானது, மற்றவைகள் எல்லாம் காணப்படுகிறதே தவிர உண்மை இல்லை. அதனால என்ன அர்த்தம்? இந்த நான் நான்ங்கிறது கூட உண்மை இல்லை, அது பரமாத்மா தான். அகம் தீரிதமாத்மோத்தா, மண்ணிலிருந்து குடம் வந்தா போல பரமாத்மா நடத்தது தனியா வந்திருக்கு சார் இந்த ஆத்மா. அகம் தீரிதமாத்மோத்தா வாசாரம்பண கோச்சரா, வாக்கால தனியா பெயரிட்டேள் அவ்வளவுதான். நிஷித்தாத்மோத்பவாக்சா, இது அடிப்படையை அறிந்தவனுக்கு இனிமேல் இதை கண்டு ஏமாறுவானோ? கயத்துல பாம்பு தோணித்து நடுங்கினா பாம்பு வந்துட்டு என்ன பண்றது என்ன ஏதுன்னு தெரியலையே. இந்த மனுஷர்களுக்கு கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்கணும். கோவிலுக்கு போற சார், அங்க உயிர் இல்லாத ஒரு பாம்பு பொம்மை போட்டிருக்கேன் சார், அதுக்கெல்லாம் சேர்ந்து விழுந்து நான் இது நமஸ்காரம் பண்றேன். சில நாள் அதுக்கு மேல பாலையும் விட்டுறான், கற்பூரத்தையும் பண்றான். அந்த பாலை அந்த பாம்பை கண்ட இவ்வளவு மரியாதை இருக்கு, உயிரோட ஒரு பாம்பு பெருமுக்கு வந்துருக்கு, அத கொல்ற வரைக்கும் தூங்க மாட்டேங்கிறது சார். அது உயிர் இல்லாததான பொருளுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கிறீள, உயிரோட வந்த பிறகு அதுக்கு ஏன் வாங்க மாட்டேங்கிற கேட்டா ஏதாவது பதில் உண்டோ? நீங்க யோசனை பண்ணி பாருங்க, உங்க ஆத்துக்கு வந்தா நீங்க பச்சுக்கோ அவ்வளவு சொல்லுவானே தவிர. அதே மாதிரி இங்க என்ன ரிவர்ஸ், உயிர் இருக்கிற காலத்துல ஒரே மரியாதை, உயிர் போன பிறகு ஒண்ணும் இல்லைங்கிற. இந்த மனுஷன் எதுக்கு மரியாதை கொடுக்கறான், எதுக்கு மரியாதை கொடுக்க அவனுக்கே தெரியல. யோஜனை பண்ணலையே தவிர யோஜனை பண்ணி பார்த்தா நம்மளுடைய சேட்டைகளே சரியா வரமாட்டேங்கிறது. நாகதேவதைங்கிற சார் அதுக்கு அது இது எல்லாமும் பண்ணிட்டு இருக்கான் சுவாமி, ஆனா என்ன வாரம் உயிரோட தேவதை வந்த கவனிக்கல, அதனுடைய சொல்லுப்ப நம்ம யோஜனை பண்ணி பார்க்கணும். அதே மாதிரியே இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய நான் நான்கிற தோற்றம் ஆத்மாவிலிருந்து வந்தது, அது வெறும் பொய்யான பொருள் தான். அதை நீக்க முடியலன்னா நிஷித்த ஆத்மோத்பவாத்தா, ஒரு தரம் இது ஆத்மா இல்லை, இது பாம்பு இல்லை, கயத்தை கண்டு நான் பாம்பு என்று கருதினேன், நிஜமாக அங்கே உள்ளது வெறும் கயறு தான் என்று அவனுக்கு அறிவு வந்த பிறகு இனிமேல் அவனுக்கு பயம் வருமா? நிச்சயமா வரதில்லை. அதே மாதிரி தான் நமக்குள்ள நான் எனக்கூடியதான எண்ணம் நீங்கி விடுமேயானால்
அது போல சாந்தமா இருக்கு. இந்த நான் இருக்கும் பொழுது என்ன மதிக்க மாட்டேங்கிறான், நான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், பாருங்க என்ன கவலைகள். ஏன் நீங்க சொன்ன பேச்சு கேட்கணும், கொஞ்சம் யோசனை பண்ணல, உங்களை ஏன் மதிக்கணும், நாலு பேர் ஏன் மதிக்கணும், நான் உட்கார்ந்து என்ன வந்த எழுத நிற்கலைங்கிறான், ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணலைங்கிற. ஒண்ணும் வேண்டாம் சார், ரோட்ல போயிட்டு இருக்கோம், நம்மளை பார்த்தா ஒரு முகத்துல ஒரு சிறு பொன் சிரிப்பு, நான் இவ்வளவு சிரிப்பா சேர்க்க சொன்னேன், சிரிப்பு தெரிஞ்சவான் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டேன், சௌக்கியமா இருக்கலான்னு ஒரு கேள்வி கேட்டுட்டேன். நான் ஒண்ணு கண்டுக்காம போறேன் சார், ரொம்ப திமிர்ந்து ஜாஸ்தி எடுத்துருங்க, இவனை பார்த்து கேட்கலன்னா அவன் கேட்கலன்னா உமக்கு என்ன கொள்ளல. அப்ப என்ன அர்த்தம், உள்ளூர அறியாமலே உங்கள்கிட்ட ஒரு எண்ணம் இருக்க, நம்மள எல்லோரும் கவனிக்கணும். இது யார் பேர் பண்ணது, இந்த அகங்காரம் பண்ணினது. இதுக்கு போக்குறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் சொன்னாச சர்மாவதி தாச தாச தாசஸ்ய தாச இது ஸ்மரமே முகுந்தா. பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மாவே உன்னுடைய தாசனுக்கு 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 தாசன் அப்படின்னு ஒரு சின்ன பொடி மாதிரி தான், தொண்டர் அடிப்பொடி அப்படின்னு சொன்னாரோ. அப்படி நீங்க நினைச்சிருந்தீங்களேயானால் உலகத்துக்கு நீங்க மரியாதை கொடுக்கலே தவிர உங்களை கொடுக்கலன்னு அழமாட்டேன். ஆனா அப்படி புஸ்தம் படிக்கிறானே தவிர, தினமும் படிக்கிறானே தவிர, நம்மள யாராவது ஒரு சின்ன மரியாதை கொடுக்கலனால கதறான் சார் விவகாரம் முழுக்க. நான் கண்டா ஒருத்தருக்கும் லட்சியமே இல்லை, அவ 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 காரியம் பார்த்துட்டு இருக்க, இங்க ஒரு ஜீவன் இருக்கான்னு தெரியல. இதை விட வரிசையா கல்யாணத்துல பந்தி இருக்கு, வரிசையா போட்டு இருக்கான், இவருடைய பிராரப்தம் சரியா இல்ல, முன்னால இருக்கிற பையன் தான் வாட போட்டிருக்கான், போயிட்டு எடுத்துன்னு வந்திருக்கான் கரெக்டா போறப்ப அவன் என்ன நினைச்சுட்டான், இவருக்கு போட்டாச்சு, அவன் என்ன ஞாபகம் இருக்கான், இங்க இருந்து பரிமாறணும்னு நினைச்சான், பரிமாறுற காலத்துல இதை விட்டு விட அங்கே போயிட்டான். பார்த்தான் எவ்வளவு அழகா விட இருக்கு, நமக்கு அது ரொம்ப இஷ்டம், இன்னைக்கு நன்மை பண்ணிருக்கான், இங்க போட்டிருக்கான், இங்க போட்டிருக்கான், எல்லாருக்கும் போட்டிருக்கான், எனக்கு மட்டும் போட எவ்வளவு இது அவன் தப்புன்னு வேணும்னு பண்ணினானா, ஏன்னா உமக்கும் அவனுக்கு தெரியாது, கரெக்டா தானே பண்ணியிருக்கான். அங்க இருந்து கத்தறான் என்னாச்சு, நான் இங்க இருக்கேன் பார்த்தேன்னு, அவனுக்கு இந்த இன்சிடென்ட் எல்லாம் தெரியாது சார், இருக்க அடுத்த கஷணமே ஏன் போடாம போட்டேன்னு தெரிஞ்சா இருக்கும். இந்த வந்து எல்லாம் போட்டு அந்த வந்து வர்றப்ப அவனை பார்த்து யோஜனை பண்ணி கவலைப்பட்டு இப்படி கூப்பிட்டு நான் இருக்கேன்னு இருக்கல சார், அப்புறம் கேட்டேன் ஏன் போடல எனக்கு, ஐயா சார் வாங்க வந்து ரெண்டா போட்டான்னு வச்சுங்களேன், இருந்தாலும் இது வரைக்கும் இவன் கவலைப்பட்டான், இந்த நான் எனக்கு கூடுது தானே என்ன, இது என்ன யோஜனை பண்ணி பார்க்கணும். வேதாந்தம்னு சொன்னா இதை புஸ்தகம் இருக்கு நோட்டு பண்றதுன்னு இல்ல, யோஜனை பண்ணி பார்த்தேன்னா தான் இந்த நான் நான் இந்த சரீரத்துல ஏன் கருதினு தெரியல, அப்பரம்பொருள் இருந்து வெளியில நான் வந்தது, ஆனா இந்த நானையும் நிறுத்தி விட்டேயானால் மிச்சம் இருக்கிற பரமாத்மாவும் நீங்க அறியலாம். அதிதாத்மோத்பவாஸ்தா, ஒரு தினம் அந்த அடிப்படையா இருக்கிற பரம்பொருளை அறிந்தேயானால் இனிமேல ஒரு துன்பமும் இல்லை. பூர்வ புத்தி மபாதித்வா நோத்தர ஜாயதே மதி திருஷிரேக ஸ்வயம் சித்தா பலத்வா தன பாத்தியதே. இப்ப ஒரு சந்தேகம், முன்னால இத்தனால கவலை இருந்த சார், சரீரத்தை நான் என்று கருதினேன், அகங்காரத்தை நான் கருதினேன், அது பொய்யான அறிவு, உண்மை அப்படி இல்ல, உண்மையானது இதை விட வேறு இருக்கு, உண்மையை இன்னைக்கு அறிந்தேன், சரி அறிந்ததுனால எனக்கு தொல்லமெல்லாம் போயிடுது, ஆனா திருப்பியும் மறக்க மாட்டேன்னு என்ன சார் நிச்சயம், ஏன்ப்பா இப்படிதான் அறிவு வந்ததே, ஏன் மறுபடியும் எப்படி மறப்பேன்னு, நமக்கு மறது சகஜம். சின்ன வயசுல படித்த பாட்டெல்லாம் ஞாபகம் இருக்கா, எல்கேஜில அந்த மிஸ் எவ்வளவு கஷ்டப்பட்ட ரைம் எல்லாம் பாபா பிளாக் ஸ்ட்ரீட்ல இருந்து ஆரம்பிச்சு சொன்னாரே, பிங்கிள் பிங்கிள் லிட்டர் ஸ்டார் இல்ல ஏதாவது ஒண்ணு சொன்னது பாக்கலாம், 65 வயசு 70 வயசு இவ்வளவு வயசாச்சு என்ன சார் ஆச்சு, பரீட்சை எழுதுமே மறந்துடுறது சொன்னார். இவைகளா மறந்த எனக்கு ஒரு ஆத்ம ஞானத்தை மறக்கிறதுக்கு எவ்வளவு நேரம், மறந்துடுறேன், மறந்தா மறுபடியும் துன்பம் வருமே சார், என்ன சொல்றேன், இப்ப நான் கஷ்டப்பட்டு படிப்பானே அறிவானே, அறிந்த பிறகு மறப்பானே, மறுபடியும் கஷ்டப்பட்டு மறுபடியும் படிப்பானே, பெட்டர் இப்ப படிக்கல, என்னதான் பண்ண போற எழுவன. ஆனா இப்ப சொல்ற, நீ படிக்கிற காலத்திலேயே சிலது நமக்கு வேண்டாம்ங்கிற எண்ணத்துல படிச்சிருக்க, ஒரு காரணத்துக்காக படிச்சிருக்க,
ஸ்கூல்ல வச்சுக்கிற காலத்துல இந்த பரீட்சை பாஸ் பண்ணணும் தான் படிச்சுள்ள தவிர அறிவு வளரணும் படிக்க அறிவு தானா வளர்ந்தது. அறிவு எப்படி வளர்ந்தது? நீங்க ஒன்னும் அதுக்கு ஒன்னும் சொல்லல, அத படிச்சதுனால ஒன்னும் வரல, தானா வயசாக வயசாக இந்த புத்தியில கெபாசிட்டி எப்படி வந்தது, இந்த சொந்து இந்த சந்தர்ப்பத்துக்கு இப்படி வரும், இந்த சந்தர்ப்பத்துக்கு இப்படி வரும், அவ்வளவுதான். அது வாழ்க்கை உங்களுக்கு பாடம் கத்துக் கொடுத்ததே தவிர மற்றவர்கள். அதனால்தான் அவன் வந்து என்னென்ன படிச்சிருந்தான வேற உத்தியோகத்துல போறான், படிச்சதுன்னு வேற விவகாரம், டாக்டரா இருக்கான், எம்பிபிஎஸ் படிச்சிருக்கான், கடைசியில ஆக்டர் ஆயிட்டான். இவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில் இப்படி வந்தேன்னா அது இப்படி சார், நீங்க ஆக்டிங் அந்த காலேஜுக்கு போய் அது படிச்சாத்தானே உங்களுக்கு வரும். நீங்க எம்பிபிஎஸ் எல்லாரையும் அந்த பொருளை இந்த உடனே கத்தியால கட் பண்ணிடல முன்னில, இப்ப என்ன ஆக்டர் ஆயிட்டீங்களா, இதுக்கு நீங்க படிக்கலையேன்னா, இந்த பாருப்பா டாக்டரா நான் படிச்சது, இந்தந்த சூழ்நிலையில இன்னரோட இப்படி பேசணும், இந்த பேஷண்ட் வந்தா இப்படி, அந்த பேஷண்ட் வந்தா அப்படி, இதுக்கெல்லாம் கத்துக்கிட்டேன், அதை இங்க உபயோகப்படுத்துறேன். ஆனா அதையே அதுக்காக மனுஷன் வந்தான் எதுக்க பார்த்தேன், அவளை கத்தியால அறுத்து ஏதோ பண்ணணுமா? அதே மாதிரிதான் மனுஷன் எப்படி வளர்ந்தான், அந்த படிப்புனால இல்ல, படிப்பாந்து உதவித்து இல்லைன்னு சொல்லப்பட உதவித்து, ஆனா அது மட்டும் இல்லை. ஆகையால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இப்ப அப்படின்னு பார்த்தேன்னா, ஒரு அறிவுக்கு பின்னால இரண்டாவது அறிவு வந்தது, ஆனால் இரண்டாவது அறிவு புன்னால இருக்கிற அறிவை நீக்கிவிட்டுதான் வருது. ஒன்னத்தர் பார்த்தார், ராமன் சாதாரண மனுஷன் தானே, காட்டுக்கு போய் எவ்வளவு கட்டப்பட்டு என்னென்னமோ பண்ற சீதாதேவ கணந்து ஓன்னு அழுதார் சார். அவர் நம்ம மாதிரி தான் முதல்ல இப்படி ஒரு அறிவு, அதுக்கப்புறம் இவ்வளவு கவலையும் ஒரு நாளும் நல்ல வழியில இருந்து நழுவில சார்னா அது நமக்கு தெரியாது, முடியாது. முதல்ல ஏதோ ஒரு கஷ்டம் வந்தா பொய் சொல்லியாவது தப்பிச்சுக்கணும், இதான் மனுஷனுடைய சுபாவம். ஆனா அவர் இவ்வளவு கஷ்டங்கள் பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு நாளாவது பொய் சொன்னாரோ, ராமோ ஜென் ஆக பாஷத் பேச்ச பேச்சு தாண மாட்டார், அதனால்தான் அவர் தெய்வம். இப்ப என்னாச்சு, கஷ்டங்கள் வந்த போதிலும் அந்த வழியை தாண்டாமல் எப்படி நல்வழியிலேயே இருந்தாரோ, ஆகையால் அவர் உயர்வர். இத்தனை வருஷங்கள் ஆனாலும் அவரை பூஜை பண்றோம், அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவரும் நம்ம மாதிரி சமயத்துக்கு தகுந்த போல சமயானிக்கு தக்க மாட்டலாட மேம்பாடு இருந்தாரு, ஏனால் மறந்துருப்போம் பார்க்கணும். அப்ப என்ன விவகாரம் அப்படின்னு யோஜனை பண்ணா, ராமன் நல்லவர் உயர்ந்தவங்கிற அறிவு வந்த பிறகு இத்தனால ஏதோ தப்பா நினைச்சார் சார். எப்பவுமே பின்னால வந்த உண்மையான அறிவு முன்னால் இருக்கிற அறிவு அழிக்கும், அது அழித்த பிறகு மறுபடியும் முன்னால் இருக்கிற அறிவு வெளியில வராது சார். முன்னால் நம்ம என்ன பார்த்தோமா அது வராது. இதை விட இன்னொன்னு ரிவர்ஸ்ல எக்ஸாம்பிள் சொன்னா நான் ஒருத்தர் உங்களுடைய இருந்தால் சேர்ந்து பிசினஸ் பண்ணினர், ரொம்ப நாளா ரொம்ப நல்லவர், உங்களுக்கு அது பண்ணணும் இது பண்ணுட்டு ஒரு ஒரு லட்சத்தோட ஆரம்பித்த பிசினஸ் ஒரு கோடி ரெண்டு கோடி வரைக்கும் லாபம் வரா போல கொண்டு வந்த, ரொம்ப நம்பிக்கை அவர். ஆனா என்ன ஆச்சு, பக்கத்தில் இருக்கிற மெல்லமா சொன்ன, நீங்க அவரை ரொம்ப நம்புறீர்கள் வேண்டாம் என்ன அப்படி சொல்றீர்கள், நான் பக்கத்திலே இருந்த மக்களை இவ்வளவு சகாயம் பண்ணினார் என்ற, அப்பா உமக்கு சகாயம் பண்ணார் இல்லேன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா அவர் உங்களோட சேர்றப்ப அவருடைய அவருடைய காசு என்ன கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்துக்கலாம், தான் ஏதோ ஒரு 10 லட்சம் வச்சிருந்தாரு, இப்ப என்ன 100 கோடி வச்சிருக்காரு. இத்தனை நாளா நீங்க உங்களோட பிசினஸ் வேற பிசினஸ் வேற என்ன பண்ணாரா, ஒன்றும் பண்ணல, நம்மளோட இருக்க, ஆனா உங்கள்ட்ட அவர் இருக்க பாதி பணம் உங்களுக்கு கொடுத்திருக்காரு, பாதி லாபம் அவர் இருக்காரோ இல்லையா, உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்க 30 கோடி இருக்கு, அவர்கிட்ட எவ்வளவு இருக்க 100 கோடி இருக்கு, எப்படி சார் வந்தது, அவருக்கோ வேற ஒண்ணும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல, எப்படி வந்தது? நீ என்ன சொன்னாலும் அவரை மட்டும் நான் விட மாட்டேன், அவர் ரொம்ப பெரியவர், ரொம்ப நேர்மையானவர், என்ன தெரியாம ஒரு காரியம் பண்ண மாட்டார், இவ்வளவு நம்பி நீர் இல்லையோ. ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அக்கௌண்ட்ஸ் தேர், இந்த மனுஷனுக்கு சந்தேகம்னு ஒரு பிசாச்சு வரக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா என்னடா சொன்னார், அப்பப்ப கணக்கு எழுதுறப்பவே தனித்தனியா எடுத்து பெற்றார். இப்ப இவர் நம்மளை ஏமாத்தினார் எனக்கூடியதான அறிவு வந்தார், இத்தனை நாளா இருந்த அறிவு என்ன, நமக்கு பிராணன் மாதிரி இருக்க ரொம்ப நல்லவர் அவர் விடப்படாது, இப்ப என்னாச்சும் ஏமாத்தினான்னு ப்ரூவ் ஆயிடுது. அவர் பார்த்து ஏதோ ஏமாத்தினேன் போங்க, இனிமேல பழைய மாதிரியே இருக்கேன், இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் சொன்னா நம்புவிடா, நிச்சயமா நம்ப மாட்டேன். என்ன சுவாமியினர், அவர் பொய்யானவர், நம்மளை ஏமாற்றுவாருங்கிற அறிவு வந்த பிறகு அவர் நல்லவர்கிற அறிவு வந்து போச்சு. அதான் சொல்றார், பூர்வ புத்தி மபாதித்வா நோத்தரா ஜாயதே மதி. வெறும்ன ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொன்னா ஒன்னும் புரியாது. இந்த புத்தகத்தினுடைய சுவாவம் என்னன்னா, மனிதனுக்கு வரக்கூடியதான அறிவுகளில் முன்னால வந்ததான பொய்யான அறிவை அழிக்காமல் பின்னால வரக்கூடியதான உண்மையான அறிவு வராது. ஆகையால் உண்மையான வறுமையானால் முன்னால வந்ததான பொய்யான அறிவு நீக்கப்பட்டது, அது மறுபடியும் திரும்பி வராது. அவர் திரும்பியும் நம்பவிடும். பூர்வ புத்தி பாதித்வா நோத்தர ஜாயதே மதி திருஷிரேகா ஸ்வயம் சித்தா பலத்வாசன ஜாயதே. இது எப்படின்னு, இதம் வனம் அதிக்ரம்ய சோகமோஹாதி தூஷிதம் வனாத் காந்தாரகோ யத்வத் ஸ்வாத்மானம் பிரதிபத்யதே. ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா, நான் வெயில் காலம் வருது எல்லாருக்கும் லீவ் விட்டார், எல்லாரும் போயிடுச்சு, மாமி குழந்தைகள் எல்லாரையும் என்ன பண்ணிட்டார், அவன் பிறந்தாரு கணக்கிட்டான். பையனால் இது விவகாரம், லீவ் வந்ததுமா குழந்தைகள்லாம் சேர்ந்துட்டு பிறந்தாரு போயிடும். ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் அங்கே இருந்து அப்படியே இவர் விட்டு போக மாட்டேன், இவரையும் கூப்பிட்டேன் இருந்தாலும் மாமியார் இடத்துல மூணு நாள் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. அப்படி சதுர்த்தினே பாதரட்சா பிரகாரா, முதல் நாள் ரொம்ப கௌரவமா அது இதுபாப்பா, ரெண்டாவது நாள் நமக்கு ஈக்குவலா இருக்கும்பா, மூணாவது நாள் வீட்டு வேலையும் செய்யப்படாதா, எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் வாங்குங்கிறான், நாலாவது நாள் நீங்க பண்ணுங்க இல்ல என்ன சாப்பாடு. மாப்பிள்ள மாமியார் மாமனார் எத்தனை நாள் இருக்கணும், மூணு நாள், நாலாவது நாள் கிளம்பிடணும். என்னால இவர் போகவே இல்லை, எவ்வளவு காசா இருந்தாலும் மாமனார் மாமியார் வந்து என்ன வெய்ய அதிகம் இருக்கிறது சொல்றேன். என்ன மரியாதையா இருக்கிறதுங்கிறது இன்னொருத்தர் மேல டிபெண்ட் பண்ணியிருந்தா இருக்க அவ்வளவு. இது என்ன சுவாமி ஆச்சு அப்படின்னா, இவர் ஏகாக்கியா தனியா இருக்கார், இதை யாரோ திருடன் கண்டுபிடிச்சோம் சார், இவர் ஏகாக்கியா தான் இருக்கார் வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஒரு பத்து பேர் உள்ள பூந்துண்டா. இவருக்கு தெரியாம வந்து இவருக்கு மயக்க மருந்து கொடுத்து வாயில துணியை அடைச்சு கைய காலையை கட்டிவிட்டு இவன் இங்க இருக்கிறதே இல்லன்னு பக்கத்தில் இருக்கிற காட்டுல கொண்டு போய் விட்டுவிட்டான். தொப்புரு போட்டான், அவன் பாட்டுக்கு வந்து காட்டல் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டான். வாயால கத்த முடியல, கண்ணுக்கு துணி கட்டி விட்டான், என்னதுன்னு தெரியல, இருட்டா வேற இருக்கு, கை காலையும் கட்டி விட்டான், எங்கேயும் போக முடியல, வாயாலையும் பேச முடியலையே, என்ன பண்றது, அப்படியே இருக்கான் சார், பயமா இருக்கு, எங்க இருக்கேன்னு ஒண்ணும் தெரியல. நம்ம வீட்டுல லைட் போட்டுட்டு இருந்தாலே சில பேருக்கு ஒண்டியா இருந்தா பயம், அதுக்காக நாலு பேர் கூட்டு வர முடியுமா, என்ன யாரும் இல்லையா, எல்லாரும் என்னமோ மனுஷாலுக்கு பயம், வேதமோ என்ன திவியா துவை பயம் பவதி, ரெண்டாவது மனுஷன் தானே பயம், நீ மட்டும் இருந்தா உன்னால உனக்கு என்ன பயம், இதுதான் கேட்காதியும். நான் ஒண்டியா இருந்ததுன்னா நான் படுத்துட்டேன்னா மோகினி பிசாச்சு வந்ததுன்னா இதுதான் பயம், மனுஷனுக்கு என்னமோ நீங்க ரொம்ப அழகாத மாதிரி மோகினி பிச்சாச்சு உங்களை தான் பிடிச்சுக்க போறது போல இப்படின்னு காயப்பட்டு ஏதோ சொல்றான். ஒண்டியா இருந்தே எல்லாருக்கும் பயமா தான் இருக்கு, தெரியல என்னன்ட்டு. என்னடா இவரை கட்டி கொண்டு போய் காட்டுல விட்டுட்டான், ஒண்ணும் பண்ண முடியாம இங்கே இருந்துட்டு இருக்காரு. ஆனா என்ன, வலி தாங்க முடியல, அவ்வளவுதான் சேத முடியும், வேற ஒரு சேத முடியல. ஒரு கொஞ்ச நேரம் ஆனப்பறம் அந்த பக்கமா ஒரு சன்னியாசி வந்த, என்னமோ இந்த சத்தம் வருது, இப்படி சத்தம் எங்கேயும் கேட்கலையே, ஏதா கவலைப்படுறா போல இருக்கு அப்படின்னு தேடி பாக்கிற. இங்க கொஞ்ச நேரம் வந்து பார்த்தா இங்க ஒரு மனுஷன் கிடைக்கிறான், கை காலும் கட்டி இருக்கு, கண்ணை கட்டி இருக்கு, வாயில துணி அடைச்சு இருக்கு, பாவம் இவன் நம்ம என்ன பண்றது இப்படி ஆயிருக்கு அப்படின்னு. இவனால எனக்கு பயம் இல்ல, திருடனா இருந்தா நம்ம ஓடி போகணும், அதனால திருடன் இல்ல பாவம், இவர் கட்டப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணை அவுத்து வாயில இருந்து துணி எடுத்து கை கருது, என்னப்பா யாரு நீங்க, ஏன் இப்படி கொல்லப்படுற, திருடர்கள் என்ன வந்து இப்படி பண்ணிவிட்டா, உங்க ஊர் என்ன, எங்க ஊர் காந்தார தேசம்னு, சரி அதுக்கு எப்படி போறதுன்னு, இந்த திருடன் எல்லாம் பாருங்களேன் எங்கே கொண்டு போய் விடுவான், ஒரு மைல் ரெண்டு மைல் அவ்வளவுதான், உங்களை இதுக்கு டெல்லி கொண்டு போய் விடுவான், அதுக்கு சார்ஜ் யார் கொடுப்பான், முழுக்க இதே பக்கத்துல கொண்டு போய் விடுவான். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நான் பூனை மாத்துக்கு வருதுன்னு நினைச்சது, இந்த பூனை குட்டியை கொண்டு போய் பக்கத்தெருவில் விட்டு வருவான், இவன் வரதுக்குள்ள அது முன்னால எப்படி வந்துடும், அதுக்கு மட்டும் எப்படி தெரியும் தெரியல, இவனை விட வேகமா அது வருது. என்னத்தான் வேண்டாம் வேண்டாம் சொன்னாலும் எப்படி வந்துடுறதோ லோகத்துல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு விவகாரம் முழுக்க. அதே மாதிரி இவர் என்ன பண்ணார், இந்த வழி என்னன்னா இவர் சொன்னார், நான் எங்க இருக்கேன் தெரியல, வழி தெரியலன்னு அவர் சொல்ற. அப்பா இந்த பாதையில் நேரம் எப்படி போ, வளைஞ்சு வளைஞ்சு போகாது, அங்க ஒரு கணர் இருக்கு, அந்த கணர் கிட்ட அப்படியே வலது பக்கம் திரும்பும், திரும்பிட்டு கொஞ்சம் தூரம் போனியான்னா அங்க ஒரு நாலு சந்தி மாதிரி வரும், அதுல இருந்து மறுபடியும் நேரம் எப்படி போ, இடது பக்கமா போ. அங்கே போனியானால் ஒரு அரை மணி நேரம் சாதாரணமா நடந்தால் அதுக்கப்புறம் பெரிய ரோடு வரும், அங்கே உங்க ஊர், அங்கிருந்து உங்க அட்ரஸ் தெரிஞ்சு கடத்தின போன்ட்டார். இவர் தான் மறக்கலை, எங்க போகணும் அங்கே போயிட்டு வலது பக்கமா இடது பக்கமா ஒரு டர்னிங் இல்லையே கை காட்டுற சின்ன ஒண்ணு இல்ல இல்ல, இவர் கரெக்டா சொல்லியிருக்கார், கரெக்டா ஞாபகம் வச்சுருக்கார். அந்த ஊருக்கு போய் சேர்ந்தார், தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு எப்படி சௌக்கியமா இருக்காரோ, உன்னை காத்து போச்சு திரும்பி எழுத சௌக்கியமா இருக்காரோ, அதே மாதிரி தான் நாமும் இந்த சரீரம் சம்சாரம் கவலைகள் எனக்கூடிய காட்டுல அஞ்ஞானம் எறக்கூடியதான திருடர்களால விடப்பட்டிருக்கோம். எப்படி கண்ணு காது மூக்கு நாக்கை எல்லாம் வேலை செஞ்சுண்டு, இது வந்து உண்மையை காட்டாத நிலையில நம்ம மாட்டிட்டு இருக்கோம். அந்த சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணணும், குரு சொன்ன வார்த்தைய நன்றாக ஞாபகம் வச்சுண்டு இத அப்படியே மனசுல கருதி கருதி அதை மறக்காம தியானம் பண்ணிட்டு இருந்தோமே ஆனால் நமக்கும் அந்த வீடு கிடைக்கும். அவருக்கு வீடு கிடைச்சா போல இவனுக்கும் மோட்சம்ங்கிற வீடு கிடைக்கும். ஆனால் வேதாந்தத்துல என்ன சொல்லணும்ங்கிறது ஒரு திருஷ்டாந்தம் சாந்தோக்கியோபனிஷத்துல சொல்லியிருக்க. அதை சொல்ற இதம் வனமதி க்ரம்யா, இந்த சரீரம் புலன்கள் எண்ணங்கள் எனக்கூடியதான இந்த காட்டை தாண்டி சோகமோக அதி தூஷிதம், காட்டுக்குள்ள சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, பாம்பு இருக்கு, என்னென்னமோ மிருகங்கள்லாம் இருக்கு, ஒன்னும் தெரியும். ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார், என்னாச்சுன்னர், உடம்பெல்லாம் ஒரே கொப்பளம் கொப்பளமா ஆயிடுது, என்ன ஆச்சுன்னர். அவர் பார்த்து இது அம்மா இல்ல, இது அது இல்ல, இது இல்ல, எல்லாம் நீக்கிவிட்டார். அதுக்கப்புறம் இங்க இருக்கேன், பூச்சி கடின்ட்டார் டாக்டர், ஏதோ மருந்து கொடுத்தார். இவர் கேட்கிறார், எங்க வீட்டுக்கு பூச்சி எப்படி வரும், நான் தான் அதை பிளிட்டு யூஸ் பண்றேனே, அது எந்த பூச்சி எங்க கடிச்சது தெரியாது, ஆனா இது பூச்சி கடிக்கிட்டார், நீங்களும் வேற அவ்வளவுதான், கொச்சு கடிச்சா கொச்சு கடிக்கலாம், பூச்சிங்கன்னா எந்த பூச்சியும் தெரியாது. அதே மாதிரி உங்க ஆத்துக்கே வந்து ஒரு பூச்சி கடிக்கிறதுன்னா காட்டுல இருந்தா கடிக்காதானே. அதனால இவைகள்லாம் அது அந்த காட்டுல இருக்கு, அதே மாதிரி அவைகள்லாம் தாண்டி வனார்காந்தாரகோ யத்வத், அதே போல ஒரு மனிதன் குருவனுடைய வார்த்தையை நம்பி நேதி நேதி எனக்கூடியதான வார்த்தையை நம்பி யத்வத் ஸ்வாத்மானம் பிரதிபத்யதே, இப்படி தன்னுடைய ஆத்மாவை தான் அறிகிறான் அப்படின்னு சொன்ன விஷயத்தை இப்ப நேதி நேதி என்கிற உபதேசம் உபனிஷத்து எப்படி சொல்றதுன்னு ஒரு பிரகரணம், இந்த பிரதிபோத பிரகரணம்ங்கிறது ஆயிடுச்சு. அப்பப்ப சின்ன சின்ன பிரகரணங்களா சொல்ற, இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் மேட்டராச்சு, மேல் பாகம் நான்